நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கனவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், ஓயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே, அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி ஸ்வரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. இன்று எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். முதலில் எல்லா சாதகர்களுக்கும் சிவனடியார்கள், இந்த சத்சங்கத்தை கேட்பவர்கள் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். எங்கள் எல்லோருக்கும் பாபாஜியின் பரம்பொருளின் அருள் இந்த வருடம் முழுக்க கிடைப்பதற்கு அவர்களை இறங்குவோம். இன்று எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம், அதாவது புது வருட தினத்தில் தொடங்குகின்றது. ஞாயிற்றுக்கிழமையில் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை பார்க்கும் சத்சங்கமாக அமைகின்றது. கடந்த சத்சங்கத்தில் நாங்கள் சுத்தமாயா தத்துவத்தில், அதாவது சுத்தமாயா காரியங்களில் இருக்கும் நான்கு விடயங்களில் நான்காவது விடயமான பிரேரக காண்டகம் என்பதை பார்த்தோம், சிந்தித்தோம். ஆனால் கொஞ்சம் விரைவாக சென்றிருக்கின்றோம் அந்த சிந்திப்பில். காரணம், அது ஒரு சிறிய பகுதியே. ஆனால் நான் சொல்லியிருந்தேன், அதை நாங்கள் மீள்பார்வை இன்று செய்வோம். அந்த மீள்பார்வையை நாங்கள் பார்க்கும் போது இன்று உங்களுக்கு கூடுதலான விளக்கம் இந்த பிரேரக காண்டத்தை பற்றி இன்று கிடைக்கும். அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த சுத்தமாயா தத்துவத்தில் படித்ததை அட்டவணைப்படுத்தும் முறையையும் நான் ஒழுங்கு முறைப்படி சொல்லுவேன் சத்சங்கத்தில். அது சத்சங்கத்தில் குறிப்பெடுப்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், மற்றவர்கள் வீட்டில் போய் அந்த அட்டவணையை நீங்களாகவே தயாரித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் இன்று இரண்டு அல்லது மூன்று அட்டவணை தயாரிக்கப் போகின்றோம். அவைதான் உங்கள் இவ்வளவு காலமும் படித்ததின் சுத்தமாயா தத்துவங்களின் ஒரு சுருக்கமாக நீங்கள் பார்க்கலாம். அதை மறந்துவிடாது செய்ய வேண்டும் என்றே நான் வகுப்பின் பெண். இப்போது பிரேரக காண்டத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன். சுத்தமாயா காரியங்களில் நான்கு விடயங்கள் இருக்கின்றதை பார்த்தோம். ஐந்து கலைகள், ஐந்து சிவ தத்துவங்கள், ஓ சுத்த தத்துவங்கள் என்றும் அழைக்கப்படும். அதைவிட நான்கு வாக்குகள், அதைத் தொடர்ந்து பிரேரக காண்டம், பிரேரக காண்டம். இந்த பிரேரக காண்டம் என்ற சொல்லுக்கு உரிய பொருள் இயக்கும், இயக்குவது. அதாவது இந்த சுத்தமாயா தத்துவத்தில் நான்கு சுத்தமாயா காரியங்களில் நான்கு விடயங்கள் உண்டு. அது ஐந்து கலைகள் படித்து விட்டோம் விரிவாக. அதைத் தொடர்ந்து ஐந்து சிவ தத்துவங்கள், அதையும் படித்து விட்டோம் மீளாய்வுடன். அதைத் தொடர்ந்து நான்கு வாக்குகள், அந்த நான்கு வாக்குகளை ஐந்து வாக்குகளாக தூலம் சூட்சுமம் வைகரி வாக்குக்கு போட்டு அதை இந்த ஐந்து கலைகள் ஐந்து தத்துவங்களுடன் இணைத்து அட்டவணை முறையில் பார்த்திருக்கின்றோம் ஏற்கனவே. இப்போது நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பிரேரக காண்டம். இந்த இடத்தில் நாங்கள் போன முறை பார்த்தவற்றை இப்போது ஒரு சிறிய மீளாய்வு செய்து விடுவோம். அதாவது மூன்று தொகுதிகளாக இந்த பரம்பொருள் ஆன்மாக்களை ஆணவப்பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக மூன்று தொகுதிகளாக தன்னுடைய செயல்முறை திட்டத்தை வகுத்து அதற்கு ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்று மூன்று பெயர்களுடன் அதை நடத்துகின்றார். ஆன்ம தத்துவம் தூல நிலையிலும், வித்யா தத்துவம் சூட்சும நிலையிலும், சிவ தத்துவம் அதிசூட்சும நிலையிலும் இருக்கின்றது. ஆகவே இந்த மூன்று நிலைகளில் இந்த ஆன்ம தத்துவம் ஆன்மாக்களுக்கு நுகரும் பொருட்களை படைப்பதற்குரிய தத்துவம் படித்துவிட்டோம் பல காலத்துக்கு முதல். வித்யா தத்துவம் இந்த ஆன்மாவை அந்த நுகரும் பொருட்களை நுகரப் பண்ணுவதற்கு தயார்படுத்தும் நிலைக்குரிய தத்துவங்கள் வித்யா தத்துவத்தில் உண்டு. அதை புருடன் என்று அழைக்கின்றோம். அந்த ஆன்மா அந்த புருடன் அதாவது புருஷன் நிலையை அடைந்ததும் அது ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் பொருட்களை நுகரத் தொடங்குகின்றது. ஆகவே ஆன்ம தத்துவம் பொருட்களுக்காகவும், வித்யா தத்துவம் ஆன்மாவை புருஷனாக்குவதற்காகவும் அதாவது நுகர்வோன் தன்மையாக்குவதற்காகவும் செயல்படுத்தப்படுகின்றது இறைவனால். ஆனால் இதற்கு மேலாக இந்த ரெண்டுமே ஜடம். ஆன்ம தத்துவமும் ஜடம், வித்யா தத்துவமும் ஜடம், ஏன் சிவ தத்துவமும் ஜடம். ஆனால் அதை இயக்குவதற்கு ஒருவர் தேவை, அவர்தான் பரம்பொருள். அவர்தான் தன்னுடைய சொரூப நிலையிலிருந்து தடுத்த நிலைக்கு வந்து வெவ்வேறு அவருக்கு தேவையானவர்களை படைத்து வெவ்வேறு நிலைகளில் பணி செய்வதற்கு இந்த செயல்முறை திட்டத்தை கொண்டு வந்தார் என்று விரிவாக பார்த்தோம். ஆகவே இந்த சிவ தத்துவம் என்பது இயக்கத்துக்குரிய தத்துவம் என்றும் பார்த்தோம். ஆன்ம தத்துவம் பொருள்களுக்குரிய தத்துவம், நுகரும் பொருட்களை உருவாக்குவதற்கு. வித்யா தத்துவம் நுகர்வோனான் தன்மையை ஆன்மாக்கு கொடுக்கும் தத்துவம். சிவ தத்துவம் இந்த ரெண்டு தத்துவங்களையும் இயக்குவதற்கு சிவன் பாவிக்கும் தத்துவம். ஆகவே அந்த தத்துவத்தில் தான் இறுதி நிலையான பிரேரக காண்டம் இயக்கும் நிலையை பற்றி கடந்த வகுப்பில் பார்த்தோம். அதை பற்றிய ஒரு குறுகிய மீளாய்வை இப்போது செய்து விடுவோம். இந்த நிலையில் நாங்கள் இந்த இயக்கம் தத்துவத்தை பார்க்கும் போது அங்கு என்ன வருகின்றது என்றால், இந்த அந்த கரணங்களில் இருக்கும் பொருட்களை நாங்கள் வெல்ல வேண்டும். எங்களுடைய இந்த சைவ சித்தாந்த அறிவு மூலம் அது எப்படி தொழிற்படுகின்றது என்று அதை வெல்லுவது முதலாவது விடயம். அதை படித்து விட்டோம். அடுத்ததாக வெல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த சிவ தத்துவத்தில் நாங்கள் படித்த வாக்குகள், இந்த வாக்குகளை இரண்டாவதாக வென்றால்தான் நாங்கள் பதிஞானத்தை நோக்கி செல்லலாம். ஆகவே உலகியலில் உள்ள பொருட்களை வெல்ல வேண்டும், அதன் பின் வாக்குகளை வெல்ல வேண்டும். இந்த வாக்கு என்றால் என்ன என்று படித்து விட்டோம் விரிவாக. அது சொல். சொல் எங்கே இருந்து வந்தது? எழுத்தில் இருந்து வந்தது. இந்த எழுத்தெல்லாம் எங்களுடைய உடலில் மூலாதாரத்தில் இந்த எழுத்துக்கள் எழுத்து வடிவில் இருக்கின்றன சூட்சுமமாக. அதன் அடிப்படை எழுத்துத்தான் ஓம் என்ற பிரணவம் என்றும் படித்து விட்டோம். இந்த ஓம் என்ற பிரணவம் நாங்கள் படித்தளவில் இவ்வளவு காலமும் அகரம் உகரம் மகரம் சேர்ந்ததுதான் ஓம் என்று படித்திருக்கின்றோம். ஆனால் அந்த ஓம்காரம் மூலாதாரத்தில் இருக்கும் போது, சூட்சுமமாக இருக்கும் போது, அதனுடன் இன்னும் ரெண்டு கூறுகள் உண்டு. அவைதான் நாதம், விந்து. அதாவது அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் இந்த ஐந்தும் சேர்ந்ததுதான் சூட்சும ஓம்காரம் என்று படித்திருக்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். இந்த ஐந்தும் இருக்கின்றது, எல்லாமே ஐந்தாக இருக்கின்றது சிவ தத்துவத்தில். கலைகள் ஐந்து, சிவ தத்துவங்கள் ஐந்து, வாக்குகள் நான்கு, அதையும் ஐந்தாக பிரித்து வைத்திருக்கின்றோம். வைகரியை சூட்சுமம் தூலம் என்று போட்டு அதற்கு மேலாக இப்போது ஓம்காரத்தின் கூறுகள் ஐந்து. ஆகவே நாங்கள் இவற்றை பார்க்கும் போது, இந்த இப்போது நாங்கள் பார்க்க போவது என்ன? பழைய வகுப்பில் பார்த்தது இந்த ஓம்காரத்தின் ஐந்து கூறுகளாகிய அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம், இந்த ஐந்தும் எப்படி தொடர்பு படுகின்றது இந்த மற்றைய கலைகள், சிவ தத்துவங்கள் ஐந்து, கலைகள் ஐந்து, வாக்குகள் ஐந்துடன் தொடர்பு படுத்துகின்றது என்பதைத்தான் நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். அதாவது முதலாவதாக ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் நான்கு அந்த கரணங்கள் இருக்கின்றது. ஆன்ம தத்துவத்தில் 24 தத்துவங்கள், ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, பஞ்சபூதங்கள் 5, 20, 4 அந்த கரணங்கள். இந்த மிச்ச 20 வெளிக்கருவிகள் என்றே சொல்ல வேண்டும், வெளியால் உள்ளவை. ஆனால் அந்த கரணங்கள் உள்கருவிகள் என்று சொல்லுகின்றோம். இந்த அந்த கரணங்கள் தான் ஆன்ம தத்துவத்தில் முழு இயக்கத்தையும் ஆன்மாவுக்குள், உடலுக்குள் இருந்து கொண்டு செய்கின்றது. உடலுக்குள்ளே பொருத்தப்பட்ட கலை கருவிகள். அதாவது நீங்கள் ஒரு பொருளை அறியும் போது அது மனதினால் பெற்றப்படுகின்றது. பெற்றப்பட்டவுடன் அகங்காரம் வந்து அதை அறிந்தே தீருவேன், அதை அறிந்தே தீருவேன் என்று அந்த நிலையை, அதை அறிந்தே தீருவேன் என்று அந்த நிலையை உருவாக்குகின்றது. அதாவது உற்சாகப்படுத்துகின்றது. அப்படி செய்தவுடன் சித்தம் தன்னிடம் இருந்த பழைய பதிவுகளை, அந்த விடயத்தை பற்றியோ பொருளை பற்றியோ புத்திக்கு கொடுக்கின்றது. புத்தி அந்த தகவல்களையும் தான் அறிந்த தற்போதைய பொருளையும் சரிபார்த்து அதிலிருந்து ஒரு முடிவுக்கு வந்து அந்த பொருள் இன்னதுதான் என்று நிச்சயிக்கின்றது, மனத்துக்கு கொடுக்கின்றது. ஆகவே இந்த நிச்சயித்தவுடன் என்ன நடக்கின்றது? நீங்கள் அறிந்த பொருள், கருவிகள் மூலம் அறிந்த அந்த பொருள் புத்தி தத்துவமாகவே மாறுகின்றது. ஏனென்றால் அந்த பொருளை உள்ளே எடுத்து சித்தப்பதிவுடன் தொடர்பு படுத்தி இறுதியாக அது என்ன பொருள் என்று சொல்வது புத்தி. ஆகவே இறுதியாக தீர்மானம் எடுத்தது புத்தி என்றபடியால் அது புத்தி, புத்தியாகவே அந்த பொருள் மாறுகின்றது. ஆகவே அந்த புத்தியாகவே மாறிய பொருளைத்தான் நாங்கள் ருசிக்கின்றோம், பார்க்கின்றோம், அறிகின்றோம், சுவைக்கின்றோம். ஐந்து கருவிகளாலும் நாங்கள் அதை அனுபவிக்கின்றோம் என்பது சைவ சித்தாந்த விளக்கம். ஆகவே இந்த ஐந்து நான்கு அந்த கரணங்களும், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் மிகவும் முக்கியமான தொழிற்பாட்டுக்குரிய தொழிற்படும் அந்த கரணங்களாக ஆன்ம தத்துவத்தில் இருக்கின்றது. அதேபோல் வித்யா தத்துவத்தில் ஆன்மா இருக்கின்றது. நுகர்வோனான் தன்மையை பெறுகின்றது, ஆன்மா இருக்கின்றது. அதனுடைய பெயர் நுகர்வோனான் தன்மையை பெற்றவுடன் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்து தத்துவங்கள் மூலமாக ஆன்மா புருஷ நிலையை அடைகின்றது. அந்த நிலையில் அதற்கு பெயர் புருடன். ஆகவே இந்த புருடன் என்பதும் ஒரு அந்த கரணம் மாதிரி, அந்த கரணத்துக்குள் இருக்கும் உள்கரணமாக இருக்கின்றது. இதை நாங்கள் தேக முறையில் காரண தேகம் என்று சொல்லுகின்றோம். மற்றவற்றை சூட்சும தேகம் என்று சொல்லுகின்றோம். அந்த கரணங்களை தேக முறையில் ஆன்மாவை, புருடனை காரண தேகம் என்று சொல்லுகின்றோம். அதற்கும் உள்ளே இருக்கும் கரணம். ஆகவே இந்த நான்கு கரணங்கள், அந்த கரணங்கள் ஆன்ம தத்துவத்திலும், புருடனாகிய அந்த கரணம் வித்யா தத்துவத்திலும் இருக்கின்றது. இந்த ஐந்தையுமே நீங்கள் அந்த கரணம் என்றே சொல்லலாம். இந்த ஐந்தையுமே நீங்கள் அந்த கரணங்கள் என்றே நீங்கள் சொல்லலாம். ஆகவே இந்த நிலையில் இப்போது அடுத்த கேள்வி வருகின்றது என்னவென்றால், இந்த அந்த கரணங்களை இயக்குவது யார், அது எப்படி செயல்படுத்தப்படுகின்றது என்று பார்த்தால், அதற்குத்தான் இங்கு சிவ தத்துவம் வருகின்றது. இந்த சிவ தத்துவத்தில் தான் இந்த ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவங்களை இயக்கும் முறைகள் சிவனினால் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த ஐந்து அந்தக்கரணங்கள் இயக்கப்படுவது சிவனின் இயக்கம். இதிலிருந்து என்ன முடிவு எங்களுக்கு தெரிகின்றது? இந்த அந்தக்கரணங்கள் மூலமாகத்தான் நாங்கள் இந்த பொருட்களை நுகர்கின்றோம், இந்த உலகத்தில் வாழ்கின்றோம், எல்லாவற்றையும் செய்கின்றோம். ஆனால் என்ன மாதிரி அதை செய்கின்றோம்? நாங்கள் தான் செய்கின்றோம் என்று நினைத்து செய்கின்றோம். அதுதான் எங்களுடைய அறியாமை. அந்த அறியாமையிலிருந்து வெளியால் வருவதற்குத்தான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து விளக்கங்கள். எங்களுக்கும் இந்த இயக்கத்திற்கும் சம்பந்தமில்லை. இயக்குபவன் பரம்பொருள், இயங்குபவர்கள் நாங்கள். அதை சிறிது சிறிதாக இந்த தத்துவங்களை படிக்கும் போது நாங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தத்துவங்கள் இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கும் போது, இந்த விடயங்கள் எல்லாம் இறைவனால் இயக்கப்படுகின்றது என்று பார்த்தோம். இப்போது இந்த விடயங்களில் ரெண்டு விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று பொருள் உலகம், மற்றது சொல்லுலகம். பொருள் உலகம் என்பது நாங்கள் அந்த பொருள் உலகத்தை ஆன்ம தத்துவத்தில் வெல்ல வேண்டும், இறைவனின் இயக்கத்தை பயன்படுத்தி ஆன்மா வெல்ல வேண்டும். அதே போல் சொல்லுலகத்தில் இருக்கும் இந்த வாக்குகளை வென்றால்தான் பதிஞானம் கிடைக்கும். வாக்குகளை வெல்லும் வரைக்கும் பதிஞானத்திற்கு இடமே இல்லை. ஆகவே இந்த ரெண்டையும் நாங்கள் வெல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அதை எப்படி வெல்லுவது என்பதுதான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நாங்கள் உலக காலமும் படித்தது. ஆகவே இப்போது அந்த சொல்லுலகம் பொருள் உலகத்தை வெல்வதை நாங்கள் பார்த்து விட்டோம். கருவிகளில் இருந்து விலத்த வேண்டும். அந்த விலத்தல் முறையால் நாங்கள் பொருள்களை வெல்லலாம், பற்றற்று போகலாம் என்று எல்லாம் பார்க்கின்றோம். கருவிகளின் தொழிற்பாட்டையும் பார்த்திருக்கின்றோம். ஆனால் சொல்லுலகத்தில் இந்த எழுத்துக்கள் மூலாதாரத்தில் இருக்கின்ற உருவாகின்றன. ஓம்காரத்தில் இருந்து அந்த சொல்லுலகத்தை நாங்கள் வெல்ல வேண்டும். அதான் இந்த வாக்குகள். அதையும் விரிவாக பார்த்தோம். ஆகவே இவற்றுக்குடைய தொடர்வு என்னென்று பார்ப்போமாக இருந்தால், இந்த அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் என்பவை எங்களுடைய இந்த ஐந்து கரணங்களுடனும் நேர் தொடர்புடையவை. அந்த கரணங்களை இயக்குபவை இந்த சொற்கள். இறைவனின் இயக்கத்தில் அதான் பிரேர காண்டம். இந்த அகரம் என்பது எங்களுடைய அகங்கார அந்த கரணத்தை இயக்குகின்றது. இதைத்தான் நீங்கள் அட்டவணைப்படுத்த வேண்டும். ஒழுங்குமுறையில் சொல்லுகின்றேன், நீங்கள் இதை மீளாய்வு செய்யும் போது அட்டவணைப்படுத்துங்கள். அகரம் என்பது அகங்காரத்தை இயக்குகின்றது. உகரம் என்பது புத்தி தத்துவத்தை இயக்குகின்றது. மகரம் என்பது மனதை இயக்குகின்றது. விந்து என்பது சித்தத்தை இயக்குகின்றது. நாதம் என்பது புருஷனை இயக்குகின்றது. இவ்வளவுதான் உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே இந்த ஓங்கார சொற்கள், அதாவது சொல்லுலகத்தில் இருக்கும் வாக்குகள் எப்படி இயங்குகின்றன என்பது இந்த அட்டவணையிலிருந்து உங்களுக்கு தெரியும். இனி அடுத்த அட்டவணை ஒன்றை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். இந்த எல்லாவற்றையும் சேர்ந்து இறுதி அட்டவணை ஒன்றை நீங்கள் தயார் செய்யலாம். அந்த அட்டவணையை எப்படி நீங்கள் தயார் செய்ய வேண்டும் என்றால், வாக்குகள் கலைகள் இந்த அச்சரங்கள் ஆகிய ஓம்காரத்தை மூன்றையும் வைத்து தயார்படுத்தும் அட்டவணை. இதையும் முறையே சொல்கின்றேன். வாக்குகளாக நாங்கள் படித்திருக்கின்றோம். தூள வைகரி வாக்கு, அதை கலை எந்த கலை இயக்குகின்றது என்று பார்த்தால் நிவர்த்தி கலை இயக்குகின்றது. அது எந்த சிவ தத்துவத்தில் இருக்கென்று பார்த்தால் சுத்த வித்தையில் இருக்கின்றது. அதற்குரிய அச்சரத்தை என்னவென்று பார்த்தால் அகரம். நான்கு கொளம் போட்டு இந்த செய்திகளை எழுத வேண்டும் நீங்கள். அடுத்ததாக சூட்சும வைகரி அடுத்த வாக்கு, இது எந்த கலையில் இருந்து இயங்குகின்றது? பிரதிஷ்டா கலை. இது எந்த தத்துவத்தில் இருக்கின்றது? ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கின்றது. இதற்குரிய அச்சரம் என்ன? உகரம். மூன்றாவது வாக்கு மத்திமை வாக்கு, இது எந்த கலையை பற்றுக்கோடாக இருந்து நடத்துகின்றதென்றால் வித்யா கலை. இது எந்த தத்துவத்தில் இருக்கின்றது? சதா சிவ சிவ தத்துவத்தில் இருக்கின்றது. இதற்குரிய அச்சரம் என்ன? மகரம். அடுத்தது வைசந்தி வாக்கு என்று படித்தோம் விவரமாக. அந்த வைசந்தி வாக்கு சாந்தி கலையில் இருந்து இயங்குகின்றது. அதில் இருக்கும் தத்துவம் என்ன? சதாசிவத்துக்கு அடுத்ததாக இருக்கும் சக்தி தத்துவம். அதற்குரிய அச்சரம் என்ன? விந்து. இறுதியான வாக்கு, ஐந்தாவது வாக்கு, சூட்சுமை வாக்கு. அது எந்த கலையிலிருந்து இயங்குகின்றது? சாந்தி அதீத கலையிலிருந்து இயங்குகின்றது. அதற்குரிய சிவ தத்துவம் என்ன? அதுதான் சிவம். அதற்குரிய அச்சரம் என்ன? நாத. ஆகவே அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம் என்பவை எப்படி கலைகளுடனும் சிவ தத்துவங்களுடனும் ஒருங்கிணைந்து இருக்கின்றது என்பதை பார்த்தோம். இதற்கு அடுத்த குளத்தில் இன்னொரு குளம் போட்டு அதில் நீங்கள் இந்த அந்த கரணங்களையும் சேர்த்து விட்டீர்கள் என்றால் இந்த ஐந்தும், ஐந்து நிலைகளும், ஐந்து குளத்தில் உங்களுக்கு அவற்றின் தொழிற்பாடுகளை சுருக்கமாக்கி தந்துவிடும். அதாவது முதலாவது வைகரி வாக்குக்கு அகங்காரம் இருக்கின்றது. அச்சரம், அச்சரம் அகரமாகவும் உங்களுடைய அந்த கரண கருவி அகங்காரமாகவும் இருக்கின்றது. இரண்டாவதாக உகரம் அச்சரமாகவும் உங்களுடைய அந்த கரண கருவி புத்தியாகவும் இருக்கின்றது. மூன்றாவது மகரம் உங்களுடைய அச்சரமாகவும் உங்களுடைய அந்த கரண கருவி மனமாகவும் இருக்கின்றது. நான்காவது விந்து என்ற அச்சரமும் அதற்குரிய அந்த கரணம் சித்தம் ஆகவும் இருக்கின்றது. ஐந்தாவது நாதம் என்ற அந்த அச்சரமும் அதற்குரிய அந்த கரண கருவி புருஷனாகவும் இருக்கின்றது. இந்த அட்டவணையை போட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் சிவ தத்துவத்தில் படித்த இந்த அட்டவணையில் உங்களுக்கு ஐந்து குளம் நிரல்கள் இருக்கின்றன. முதலாவது நிரல் என்ன போட்டீர்கள்? வாக்குகள் ஐந்து. இரண்டாவது நிரல் என்ன போட்டீர்கள்? கலைகள் ஐந்து. மூன்றாவது நிரல் என்ன போட்டீர்கள்? சிவ தத்துவங்கள் ஐந்து. நான்காவது நிரல்கள் என்ன போட்டீர்கள்? அச்சரங்கள், சொல்லுலகத்தில் இருக்கும் ஓம்கார அச்சரங்கள், அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம். ஐந்தாவது குளத்தில் என்ன போட்டீர்கள்? ஐந்து ஐந்த கரணங்கள், நான்கு அந்த கரணங்கள் ஆன்ம தத்துவத்தில் இருந்து வந்தது. மனம், சித்தி, புத்தி, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், புருடன் வித்யா தத்துவத்தில் இருந்து வந்த அந்த கரணம். ஆகவே இந்த ஐந்து நிரல்களும் உங்களுக்கு நாங்கள் சிவ தத்துவத்தில் படித்ததை அட்டவணை முறையில் தந்துவிடும். அதை கேட்டு எழுதி கொள்ளுங்கள். அதை எழுதியவுடன் உலனாலும் படித்த பாடத்தை நீங்கள் சிவ தத்துவத்தை மீண்டும் கேட்டுக்கொண்டு வர எல்லாம் நன்றாக புலப்பட்டுவிடும். அடுத்ததாக இதற்கொரு தொகுப்பை ஒன்றை கொடுப்போம். அதாவது இந்த ஐந்தையும் போட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த வாக்குகள் எந்த கலையை பற்றுக்கோடாக என்று சொல்லலாம், அல்லாட்டி ஆதாரமாக என்று சொல்லலாம். அந்த சொற்கள்லாம் சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் பாவிப்பார். இந்த வாக்குகள் எதை ஆதாரமாக, எந்த கலையை ஆதாரமாக கொண்டு, எந்த தத்துவத்தில், சிவ தத்துவத்தில் எந்த தத்துவத்தில் இருந்து எந்த அச்சரங்களை செயல்படுத்துகின்றது, அந்த அச்சரங்களின் செயல்களால் எந்த அந்த கரணங்கள் செயல்படுகின்றன உடலில் என்பது தெரிய வந்துவிடும். இதுதான் இந்த அட்டவணையின் தொகுப்பு. இனி நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நாங்கள் ஒரு விஷயத்தை அறிய வேண்டுமென்றால், அதாவது ஒரு பொருளை அறிய வேண்டுமென்றால், அதற்கு நான்கு விடயங்கள் தேவை என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து நாங்கள் படித்ததிலிருந்து பேராசிரியர் தொகுத்து தருகின்றார். அதாவது ஒரு பொருளையோ அல்லது ஒரு விடயத்தை நாங்கள் அறிய வேண்டுமென்றால் அதற்கு எங்களுடைய பத்து கருவிகளில், அதாவது கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் ஐந்து ஐந்து படித்தோம். இதுதான் புறக்கருவிகள். இந்த புறக்கருவிகளில் ஒரு கருவி, இந்த புறக்கருவிகளில் ஒரு கருவி எங்களுக்கு தேவை இவற்றை அறிவதற்கு. அதைவிட என்ன தேவை? ஐந்து பூதங்களில் ஒன்று தேவை. இதுதான் மினிமம் ரிக்யர்மெண்ட் என்றதை ஞாபகம் வைத்திருங்கள். அதாவது ஒரு கருவி, பத்து கருவியில் ஒரு கருவி அறிய வேண்டும். ஐந்து பூதங்களில் ஒரு பூதம் அந்த கருவிக்குரிய செயலை செய்யும் பூதமாக அமைந்திருக்கின்றது. அந்த ஐந்து பூதங்கள் என்று எடுக்கும் போது இங்கு மறந்துவிடக் கூடாது. எங்களுடைய ஆன்ம தத்துவத்தில் ஐந்து தன்மாத்திரைகள் இருக்கின்றது, ஐந்து பூதங்கள் இருக்கின்றது. தன்மாத்திரைகளுக்குரிய வரவிலக்கணம் என்னவென்று படித்தோம். அதுதான் ஐம்பூதங்களின் சூட்சும பூதம் என்று சொல்லுவோம். அதாவது ஐம்பூதங்கள் அதிலிருந்துதான் வருகின்றது, தன்மாத்திரையிலிருந்து. ஆகவே ஐந்து பூதங்களை நாங்கள் தூள ஐம்பூதங்கள் என்று படித்திருக்கின்றோம், தன்மாத்திரைகளை சூட்சும ஐம்பூதங்கள் என்று படித்திருக்கின்றோம். ஆகவே இங்கு என்ன உங்களுக்கு தெரிகின்றது? ஐம்பூதங்களில் ஒன்று தேவை என்றால் சூட்சுமத்திலிருந்தும் ஒன்று தேவை, தூளத்தில் இருந்தும் ஒன்று தேவை. ஆகவே இந்த 20 கருவிகளும் இங்கு வந்துவிட்டன. முதலாவது என்ன பார்த்தோம்? 10 கருவிகள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்களில் ஒன்று தேவை. அடுத்ததாக இருக்கும் தன்மாத்திரை 5 பூதங்கள், 5 மஞ்சும் 10 இருந்து ஒன்று தேவை நாங்கள் ஒரு பொருளை அறிவதற்கு. இது மாத்திரம் காணுமா? இல்லை. ஆன்ம தத்துவத்தில் மீதியாக 4 உடையங்கள் இருக்கின்றன, 24 தத்துவங்களில். அதான் அந்த கரணங்கள். அதைத்தான் இப்போது சொல்லி முடித்தோம் சிறிய நேரத்திற்கு முன். இந்த அந்த கரணங்களின் தொழிற்பாட்டால் தான் இவையை நாங்கள் அறிகின்றோம். அதையும் ஒரு சிறு உதாரணம் மூலம் பார்த்திருக்கின்றோம். மனம் பற்றுகின்றது, அகங்காரம் ஊக்குவிக்குகின்றது, சித்தம் தகவல்களை எடுத்து கொடுக்கின்றது, புத்தி எடை போட்டு அதற்குரிய பதிலை கொடுக்கின்றது. ஆகவே வரும் பொருட்கள் எல்லாம் புத்தி தத்துவமாகவே மாறுகின்றன. இதுதான் அதனுடைய சுருக்கம். இதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தால் இந்த 4 கருவிகளின் தேவை. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் என்ன பார்த்தோம்? இந்த அந்த கரணங்களுக்கு பிறகு இது 24 கருவிகளும் தேவைப்பட்டு விட்டது நீங்கள் ஒரு உடையத்தை அறிவதற்கு. 4வதாக என்ன சொல்கின்றது என்றால், சைவ சித்தாந்தம் இந்த புருடனும் தேவை. அதாவது வித்யா தத்துவத்தில் இருந்து நுகர்வோன் தன்மையை பெறும் புருடனும் தேவை. அதையும் ஒரு அந்த கரணம் அந்த தத்துவத்தில். ஆனால் அந்த புருடன் என்று சொல்வது என்னவென்றால் பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்கின்றார்கள். இந்த ஐந்தும் சேர்ந்த நிலை, அதை நாங்கள் வித்யா தத்துவத்தில் விளக்கமாக படித்திருக்கின்றோம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 4 நிலை, 5 நிலைகளையும் பெற்றவுடன் தான் அந்த ஆன்மா புருடன் என்ற பெயரில் இருக்கின்றது. அந்த புருடன் தான் வித்யா தத்துவத்திலிருந்து ஆன்ம தத்துவத்திற்கு வந்து பொருட்களை நுகருகின்றது என்று நாங்கள் விரிவாக பார்த்தோம். ஆகவே இந்த புருடனும் 4வது விடயமாக ஒரு பொருளை அறிவதற்கு தேவை. ஏனென்றால், ஏன் தேவை கேட்டு பார்ப்போம். ஆன்மா இல்லாமல் பொருட்களை அறியவே முடியாது. இந்த தத்துவங்கள் எல்லாவற்றையும் இறைவன் படித்தது ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்காக, வினை ஆற்றுவதற்காக, மாயையில் இருந்து விடுவிப்பதற்காக. ஆகவே இங்கு தொழில் செய்வது யார்? ஆன்மா. ஆன்மா இல்லாமல் நாங்கள் இங்கு எதுவும் செய்யலாமா? இல்லை. ஆனால் ஆன்மா செயல்படுவதற்கு யார் தேவை? இறைவன் தேவை, பரம்பொருள் தேவை. அவர்கள் அவர் பொருளை மாத்திரம் உருவாக்கினால் காணாது, அதை கண்காணிப்பவர்களை உருவாக்கினால் காணாது. ஆன்மாவை பக்குவப்படுத்தி அதை நுகரப் பண்ண வேண்டியதும் இறைவனின் பொறுப்பு. ஆனால் நாங்கள் ஆன்மாக்களாகிய நாங்கள் நினைக்கின்றோம், எல்லாம் நாங்களே செய்கின்றோம். பரம்பொருள் என்று ஒருவர் இருக்கிறாரா? எங்களுக்கே தெரியாது. அங்குதான் நாங்கள் பிழைவிடுகின்றோம். ஆகவே ஒரு பொருளை அறிவதற்கு மீண்டும் இந்த 5 நிலைகள் தேவை. அதாவது 10 கருவிகளில் ஒன்று, தன்மாத்திரை பஞ்சபூதங்கள் ஆகிய 10 ஒன்று, அதை விட உங்களுக்கு அந்த கரணங்கள், அதாவது 4 அந்த கரணங்கள் ஆன்ம தத்துவத்தில் இருப்பதில் ஒன்று, அதை விட வித்யா தத்துவத்தில் இருக்கும் அந்த கரணமாகிய புருடன் ஒன்று. இந்த 4 இருந்தால்தான் நீங்கள் ஒரு பொருளை முழுமையாக அறியலாம். ஆகவே இந்த அறிவை பெறுவதுதான் எங்களுடைய இந்த சைவ சித்தாந்த 36 தத்துவங்களின் எங்களுடைய செயல் நிலை என்பதை இப்போது நீங்கள் அறிந்திருத்து விட்டீர்கள். ஆகவே இவற்றையெல்லாம் சிவ தத்துவத்திலிருந்து இவற்றையெல்லாம் பார்க்கும் போது சிவ தத்துவம் வித்யா தத்துவத்தை இயக்குவதை பார்க்கின்றீர்கள், வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவத்தை இயக்குவதை பார்க்கின்றீர்கள். இதுதான் அந்த ஒழுங்குமுறை. நாங்கள் படிக்கும் போது கீழிருந்து மேலாக படித்தோம். ஆன்ம தத்துவத்தை முதல் படித்து, வித்யா தத்துவத்தை படித்து, கடைசியாக சிவ தத்துவத்தை படித்தோம். இனி நாங்கள் பார்க்கும் முறையில் மேலிருந்து கீழாக வர வேண்டும். இறைவனின் இயக்கம் எங்கு தோன்றுகின்றது? அது சொரூபத்தில் தோன்றுகின்றது, தடத்தத்திற்கு வருகின்றது, தடத்தத்திலிருந்து சிவ தத்துவத்திற்கு வருகின்றது. அங்கு இறைவன் தடத்த நிலையிலிருந்து பதிநிலைக்கு கீழே வந்து நாதம் விந்து, பரமநாதம் பரம விந்து என்ற நிலையிலிருந்து இவற்றையெல்லாம் செய்கின்றார் என்று பார்த்திருக்கின்றோம். ஆகவே இப்போது இந்த முழுவலையும் சேர்த்து இந்த இறுதி அட்டவணை ஒன்றை நீங்கள் போடப் போகின்றீர்கள். அந்த அட்டவணையை நீங்கள் போட்டவுடன் உங்களுக்கு எல்லாம் இந்த இறுதி தொகுப்பு முழுவதுமாக விளங்கிவிடும். அந்த அட்டவணையை நான் விவரமாக சொல்கின்றேன். அதற்கும் ஒரு அட்டவணையை கீறிவிடுங்கள். அது என்ன? இறுதியாக நாங்கள் இவற்றை இணைக்கும் போது எங்களுடைய இறுதி கருத்து என்னென்றதை பார்ப்போம். அதாவது இறைவன் எப்படி செயல்படுக தொடங்கினான் இந்த விடயத்தை? அவனுக்கு மூன்று சக்திகள் இருக்கின்றது எங்களைப் போல். இச்சா சக்தி, ஞானா சக்தி, கிரியா சக்தி இருக்கின்றது. அவனுடைய இச்சா சக்தி எங்களைப் போல் பொருள்களை பற்றும் சக்தி அல்ல, மாயையை பற்றும் சக்தி அல்ல. அவனுடைய இச்சா சக்தி, அவனுக்கு இச்சா சக்தியே இல்லை. ஆனால் அவன் இச்சா சக்தி மூலம் அதை ஆன்மாக்களை ஆணவத்திலிருந்து விடுவிப்பதற்காக அந்த இச்சா சக்தியை பாவிக்கின்றான். ஆன்மாக்களின் நலன் கருதியே தவிர தன் நலன் கருதி அல்ல. ஆகவே அந்த இச்சா சக்தி ஒன்று இருக்கின்றது இறைவனுக்கு. அதை விட வேற என்ன இருக்கின்றது? ஞானா சக்தி இருக்கின்றது, கிரியா சக்தி இருக்கின்றது. இந்த சிவ தத்துவங்களுக்கு வரும்போது நாங்கள் ஒன்றை பார்த்தோம், மேலிருந்து வருகின்றேன் இப்போது. சிவ தத்துவத்தில் சிவ தத்துவம் முதலாவது, சக்தி தத்துவம், சதாசிவ தத்துவம், ஈஸ்வர தத்துவம், சுத்த வித்தை என்று ஐந்து உண்டு. அதை படித்து விட்டோம். இங்கு சிவ தத்துவத்துக்குரிய வரவிலக்கணம் என்ன பார்த்தோம்? சிவ தத்துவத்தில் சிவன் தன்னுடைய 100% ஞான சக்தியில் இருக்கின்றார் என்று பார்த்தோம். சக்தி தத்துவத்தில் சக்தி தன்னுடைய 100% சக்தியில் இருக்கின்றது என்று பார்த்தோம். சதாசிவத்தில் 50% ஞானமும் 50% கிரியா நிலையிலும் சிவன் இயங்குகின்றார். ஈஸ்வர தத்துவத்திற்கு வந்தால் அவர் முழுமையாக கிரியா நிலையில் இருந்து கொண்டு சிறிதளவு ஞான நிலையில் இருந்து செயற்படுகின்றார். ஒரு கணக்குக்கு 90-10 போட்டுக் கொள்ளுங்கள். அதே போல் சுத்த வித்தைக்கு வந்தால் முழுமையாக ஞானத்தில் இருந்து கொண்டு 90% 10% கிரியாவில் இயங்குவதுதான் அந்த தத்துவங்கள் என்று ஆரம்பத்தில் படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த 4 அந்த 5 சக்தி நிலைகளிலும் இருந்துதான் இறைவன் இந்த இயக்கத்தை செய்ய தொடங்கினார். அதற்கு பிறகு அவர் இந்த சுத்த தத்துவங்களை, நான் சொன்ன இந்த வீதாசாரப்படி அவர் அந்த சுத்த தத்துவங்களை உருவாக்கினார். சிவ தத்துவம் 100% ஞானம், சக்தி தத்துவம் 100% சக்தி அதாவது கிரியா, அதுக்கு அடுத்ததாக இருக்க சதாசிவ சத்துவம் 50% ஞானம், 50% கிரியா, அதுக்கடுத்ததாக இருக்கிற ஈஸ்வர தத்துவம் 90% கிரியா, 10% ஞானம், கூடுதலாக கிரியா என்பதுதான் அதன் கருத்து. சுத்த வித்தை என்பது 90% ஞானம், 10% கிரியை. இந்த தத்துவங்கள் அதன்படி அதனுடன் அமைந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்ததை எண்ணத்தை கொண்டு வந்து இங்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், அதாவது இறைவனின் சக்தி நிலை 5 பார்த்து விட்டோம். இந்த சக்தி நிலை 5 சிவ தத்துவங்களை இயக்குகின்றது பார்த்து விட்டோம். இந்த 5 சிவ தத்துவங்களும் 5 வித்யா தத்துவங்களை இயக்க வேண்டும். இப்ப இயக்குவதைத்தான் பார்க்கின்றோம். தான் இறுதி நிலையான பிரேர காண்டகம். ஆகவே அந்த 5 வித்யா தத்துவத்தை இயக்குவதென்றால், நாங்கள் படித்திருக்கின்றோம் வித்யா தத்துவத்தில் 7 நிலைகள் உண்டு. ஆகவே இந்த 7 நிலைகள் எப்படி இந்த 5க்குள் அடங்கும் என்று பார்த்தால், சிவம் என்ற சுத்த தத்துவத்திற்கு இணையாக இருப்பது வித்யா தத்துவத்தில் மாயை. மாயை என்று அந்த ஏழில் ஒன்று மாயை என்று சொல்லுகின்றோம், படித்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக சக்தி தத்துவத்திற்கு என்ன என்று பார்த்தோம் என்றால் அது வித்தை, வித்தையாக சாரி அது சக்தி தத்துவத்தை இரண்டாவதாக எடுத்தோம் என்றால் அது காலம், நியதி, கலை, இந்த மூன்றையும் சேர்த்த வித்யா தத்துவம் தான் சக்தி தத்துவமாக இருக்கின்றது, மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த ஏழை ஐந்தாக்குவ முறை இப்படித்தான் நடைபெறுகின்றது. அதாவது வித்யா தத்துவத்தில் இருக்கும் காலம், நியதி, கலை இந்த மூன்றும் சேர்ந்து சக்தி தத்துவமாகின்றது. கலை என்றால் இச்சை. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் சதாசிவம், சதாசிவ தத்துவம் கலையில் புருடனை, வித்யா தத்துவத்தில் இருக்கும் புருடனை ஒத்து நிற்கின்றது. அதுக்கடுத்ததாக ஈஸ்வர தத்துவத்தை பார்த்தீர்கள் என்றால் வித்யா தத்துவத்தில் இருக்கும் அராகத்தை மையமாக வைத்து செயல்படுகின்றது. இறுதியாக இருக்கும் சிவதத்துவமான சுத்த வித்தையை பார்த்தீர்கள் என்றால் வித்யா தத்துவத்தில் வித்தை தத்துவத்தை கோடாக வைத்திருக்கின்றது. ஆகவே இப்போது உங்களுடைய அட்டவணையில் இந்த ஐந்து சிவ தத்துவங்களுக்கு எந்த ஐந்து நிலையில் இருக்கின்ற வித்யா தத்துவங்கள் இயங்குகின்றது என்பதை பார்த்து விட்டீர்கள். இனி இறுதி நிலையான ஆன்ம தத்துவத்திற்கு ஒரு நிரல் போடுவீர்களாக இருந்தால் அந்த ஆன்ம தத்துவத்தில் எங்களை இயக்கும் நிலையில் இருக்கும் ஆன்ம தத்துவத்தில் இருப்பவை அந்த கரணங்கள். ஆகவே அவற்றை கொண்டு இவற்றுடன் சேர்க்கின்றோம். அதாவது சிவ தத்துவத்தில், அதாவது உங்களுடைய ஞானாசக்தி 100% இருக்கும் போது, சிவ தத்துவமாக இருக்கும் போது, வித்யா தத்துவத்தில் மாயை இருக்கும் போது, அதாவது ஞானாசக்தி சிவ தத்துவத்தை இயக்குகின்றது, சிவ தத்துவம் மாயையை இயக்குகின்றது, மாயை அந்த கரணமாகிய சித்தத்தை இயக்குகின்றது. அடுத்தது கிரியாசக்தி 100% இருக்கும் போது அது சுத்த தத்துவத்தில் இருக்கும் சக்தி தத்துவமாக இருக்கின்றது. அது வித்யா தத்துவத்தில் இருக்கும் காலம், நியதி, கலை என்ற மூன்றையும் இயக்குகின்றது. அந்த மூன்றும் ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் அகங்காரத்தை இயக்குகின்றது. அடுத்ததாக நீங்கள் ஞானாசக்தி 10% கிரியாசக்தி 90% இருக்கும் சுத்த வித்தியை பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த இடத்தில் உங்களுடைய வித்யா தத்துவமாகிய வித்தை செயல்படுகின்றது. அந்த கரணத்தில் புத்தி செயல்படுகின்றது. அடுத்ததாக கிரியாசக்தியை பார்ப்பீர்களாக இருந்தால் கிரியாசக்தி 10% ஞானாசக்தி 90% இருக்கும் சதாசிவ சத்துவத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் அது வித்யா தத்துவத்தில் புருட நிலையையும் அந்த கரணத்திலும் புருட நிலையையும் அது இயக்குகின்றது. ஏனென்றால் புருடன் 2 நிலைகளிலும் உண்டு. இறுதியாக இச்சாசக்தியாக இருக்கும் இறைவனின் சக்தி சிவ தத்துவத்தில் ஈஸ்வர தத்துவத்தை இயக்க, அது வித்யா தத்துவத்தில் அராகத்தை இயக்க, அது அந்த கரணத்தில் மனத்தை இயக்குகின்றது. ஆகவே இதை நான் அட்டவணை போட்டுத்தான் உங்களுக்கும் சொல்கின்றேன். ஏனென்றால் இவற்றையெல்லாம் மனனம் செய்து சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் இங்கு ஒருங்கிணைத்திருக்கின்றோம். ஆகவே இறுதியில் இந்த 4 நிரல்களும் போட்ட அட்டவணை தான் இறுதி அட்டவணை. அதனுடைய சாரம் இறைவனின் சக்தியில் இருந்து எல்லாம் தோன்றுகின்றது. சக்தி சிவ தத்துவத்தை இயக்குகின்றது, சிவ தத்துவம் வித்யா தத்துவத்தை இயக்குகின்றது, வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவத்தை இயக்குகின்றது. இவை இந்த 5 நிரல்களில் இருக்கும் 5 குறுக்குக்கோடான நிறைகள் என்னவென்று இந்த 5 போட்டு இந்த முறைப்படி அட்டவணையில் எழுதுங்கள். அது புரிந்துவிடும். அடுத்த வகுப்புக்கு நீங்கள் வரும்போது இந்த அட்டவணை உங்களுடைய கையில் இருந்தால் அடுத்த வகுப்பில் நாங்கள் முழுமையாக இறுதி வகுப்பை நடத்தும் போது இது முழுமையாக உங்களுக்கு புரிந்துவிடும். இதிலிருந்து எங்களுக்கு கிடைக்கும் சமரி என்று சொல்லுவோம். அதாவது இதிலிருந்து எங்களுக்கு என்ன கிடைக்கின்றது? இந்த அறிவு திறனிலிருந்து, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து, அதாவது எந்த விடயமும் ஆன்மாதான் செயல்பட வேண்டும். தத்துவங்களில் ஆன்மா செயல்படுவதற்குத்தான் இறைவனின் இயக்கத்தில் இவை தரப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஆன்மா செயற்படுவதற்கு மாத்திரம்தான் அது செயற்பட வேண்டுமே தவிர அதை இயக்குபவர் இறுதியான கருத்து இந்த அட்டவணையின் படி இறைவனின் சக்தி, அதைத் தொடர்ந்து சிவ தத்துவம், அதைத் தொடர்ந்து வித்யா தத்துவம், இறுதியில்தான் ஆன்ம தத்துவம். ஆகவே இந்த விடயம் எப்படி இந்த பொருட்களை ஆன்மா நுகர்கின்றது, அந்த நுகர்தலுக்கு எப்படி இவை மேலிருந்து கீழாக செயல்படுகின்றது, எந்த இடத்தில் நாங்கள் அவதானமாக இருந்து இந்த பொருள் உலகத்தையும் சொல்லுலகத்தையும் வெல்ல வேண்டும், அதை வெல்லுவதற்கு நாங்கள் அங்காங்கே என்னென்ன செய்ய வேண்டும், எங்களுடைய உடலில் இருக்கும் அந்த கரணங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கும் உள்ளிருக்கும் கரணங்களின் பக்குவங்கள் என்ன, சொல்லுலகத்தில் இந்த வாக்குகளின் பக்குவங்கள் என்ன என்று இந்த பொருள் உலகத்தையும் சொல்லுலகத்தையும் நாங்கள் வெல்ல வேண்டும் வென்று அதிலிருந்து வெளிவரும் போது பதிஞானத்தில் இருப்போம் என்பது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தின் சாராம்சம். இதை வார வகுப்பில் முழுமையாக தொகுத்து பார்க்கப் போகின்றோம். ஆகவே எல்லோரும் இவற்றை எழுதி அதை நன்கு ஒருமுறை பார்த்து கொண்டு அடுத்த வகுப்புக்கு வாருங்கள். ஆகவே பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் இந்த சத்சங்கத்தை முடிந்தளவு புரியக்கூடிய நிலையில் நடத்த உதவி செய்ததற்கு நான் நன்றி சொல்லி உங்களை கார்த்திகேயன் ஐயா, இறைவன் ஐயாவின் கருத்துக்களுக்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்கள் பற்றிய சத்சங்கமாக இன்றைய சத்சங்கம் அமைந்தது. எனவே சத்சங்கத்தில் கூறப்பட்ட விளக்கத்திலிருந்து அறியாமையிலிருந்து வெளியே வருவதற்கான கருத்துக்கள் தான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் என்பதை உணர்ந்து மீண்டும் மீண்டும் சீர்ச்சா செய்ய வேண்டும். மீட்டர் செய்ய எங்கள் அறிவு திறன் கூறும்போதுதான் ஆன்மதத்துவத்தை பற்றிய தெளிவு ஏற்படும். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. அவ்வளவுதான் நீங்கள் சொல்லக்கூடிய துறவினையா? ஏனென்றால் இன்று பல விடயங்களை தொகுத்து படித்தவற்றை தொகுத்திருக்கின்றோம். இன்று அவ்வளவுதான் நாங்கள் செய்தது. புதிதாக ஒன்றும் படிக்கவில்லை. பிரேர காண்டம் வரையும் போன வகுப்பிலேயே படித்து முடித்து விட்டோம். அதை தொகுத்திருக்கின்றோம். இந்த அட்டவணை தான் எல்லோருக்கும் உதவி செய்ய போகின்றது என்று போன கிழமையே உங்களுக்கு அதை சொல்லியிருந்தேன். ஆகவே எல்லோரும் உங்களுடைய பேனையும் பென்சிலும் எடுத்து இந்த அட்டவணைகள், மூன்று அட்டவணைகளை நிறைப்படுத்தி தந்திருக்கின்றேன். அவற்றை எழுதுங்கள். அவற்றை பார்த்து கொண்டு இந்த லெக்சரை கேளுங்கள். ஓரளவு புரிந்துவிடும். வார வகுப்புகள் வந்திருந்து மீட்டல் செய்யும் போது முழுவதுமாக புரிந்துவிடும். அவ்வாற வகுப்பில் இதை கேட்பவர்கள் எல்லோரும் அந்த அட்டவணையை முன்னுக்கு நீங்கள் உங்கள் கைப்பட எழுதின அட்டவணையை வைத்துக் கொண்டு படியுங்கள். உங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நிச்சயமாக வரும். அதன் பிறகு முழு மீட்டலும் செய்யும் போது உங்களுக்கு தத்துவங்கள் புரியும். நன்றி பாபாஜிக்கு. அடுத்ததாக பரம்பொருளுக்கும் ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் சிவாய,
ஓம் சிவாய நம.
நல்ல சிறப்பாக பாபாஜியினுடைய கருணையால் பரம்பொருளுடைய ஆசீர்வாதத்தாலையும் சிறப்பாக நடைபெற்றது. பற்றியும் கலை தத்துவத்தை பற்றியும் நல்ல சிறப்பாகவும் நீங்களே
ஓம் கிரியா பாபாஜி நமோம் ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய இணைப்புகள் சிறிது துண்டித்து துண்டித்து வந்தாலும் அதை அருமையாக நீங்கள் அதை முழுமையாக உள்வாங்கி விடுபட்ட நேரத்திலும் மீண்டும் வந்து அதற்கு மேலாக உங்களுடைய தொகுப்பையும் அழகாக கொடுத்திருக்கின்றீர்கள், மக்களை ஊக்கப்படுத்தி இருக்கின்றீர்கள். அதுதான் உண்மை. இதில் நாங்கள் கிடைத்த அறிவுத்திறன் பல, அவற்றை நீங்கள் தொகுத்து பார்த்து அதிலிருந்து கீழ்நோக்கி விரிவாக போகும்போது உங்களுக்கு இதெல்லாம் புரிந்துவிடும். ஆகவே அந்த அட்டவணையை தயவு செய்து எல்லோரும் ஒரு சிறிய நேரம் பாவித்து அந்த அட்டவணையை நிரல்படுத்தி கொள்ளுங்கள். அதை நிரல்படுத்தி விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இவ்வளவு காலமும் படித்த இந்த சிவ தத்துவங்கள் முழுமையாக தெரிந்துவிடும். அதே போல் ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவத்திலும் நீங்கள் செய்து வைத்திருக்கின்றீர்கள். அந்த அட்டவணை உங்களிடம் ஏற்கனவே உண்டு. ஆகவே இவற்றை செய்யுங்கள். இதை செய்துவிட்டு பார்க்கும்போது அடுத்த வகுப்பு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்றபடியால் நாங்கள் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்விகளுக்கு செல்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் ஓம் சிவாய நம.